கவ்யா, இன்னைக்கு நான் உனக்கு அடுத்த கதையான நடராஜர் கதை பத்தி சொல்ல போறேன்.
சொல்லுங்கம்மா.
சரி, அதுக்கு முன்னாடி நடராஜர்னா அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா?
நடராஜர்னா நடக்க வரதா?
நடக்கிறது இல்லம்மா, வேற
தெரியலையே.
சரி, அதாவது நடராஜர்னா அதோடைய அர்த்தம் சொல்றதுக்கு முன்னாடி நீ எங்கெல்லாம் நடராஜருடைய சிலையை பார்த்துருக்க? நம்மளுடைய சிதம்பரம் கோவிலில் பார்த்துருக்க, அது தவிர எங்கெல்லாம் பார்த்துருக்க?
தெரியலையே.
பரதநாட்டியம் கற்றுக்கிறாங்க இல்லையா, அவங்க யாரை வழிபடுவாங்க, எந்த வகுப்பில் அது இருக்கும்?
நடராஜரை.
அப்போ பரதநாட்டிய கிளாஸ் போகிறவங்கெல்லாம் எந்த சாமியை வழிபடுவாங்க?
நடராஜர்.
அப்ப இதுல இருந்தே சொல்லு பாக்கலாம், அப்ப நடராஜருங்கிற பேருக்கு என்ன அர்த்தமா இருக்க முடியும்?
நடராஜர்னா நடனம் ஆடுறவர்.
வெரி குட், ரொம்ப சரியா சொல்லிட்ட. நட அப்படின்னா நடனம் அப்படின்னு அர்த்தம், அதாவது டான்ஸ். ராஜா அப்படின்னா?
ராஜானா அரசர்.
அரசர். அப்ப நடராஜர்னா நடனத்துக்கே அரசர் அவர் தான். அதாவது ஒரு அரசர் வந்து அந்த நாட்டுக்கே சிறப்பானவரா இருப்பார் இல்லையா, அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், எல்லார விட போர்க்கலையில வந்து ரொம்ப சிறப்பானவரா இருப்பாரு. ராஜானா என்ன, அவர்தான் அந்த இடத்துக்கே வந்து முதன்மையானவர்னு அர்த்தம். அது மாதிரி இந்த நடராஜர் தான் நம்ம இந்த உலகத்துக்கே முதன்மையானவர், அதாவது நடனத்துக்கே முதன்மையானவர் அப்படிங்கிற பொருள்ல தான் இந்த பேர் அமைக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப நாம நடராஜ பெருமானை ஏன் வணங்குறோம், அவர் ஏன் நடனம் ஆடுறாரு அப்படின்னு உனக்கு ஒரு சந்தேகம் வரணுமே.
ஆமா, நான் வந்து நீங்க சொல்றத கேட்டுட்டே இருக்கனால அது மறந்து
போயிட்டேன். சரி சரி, அப்ப நடராஜர் பெருமானுடைய நடனத்துக்கு ஒரு பெயர் உண்டு, அது என்ன தெரியுமா? தாண்டவம். அது என்னது?
தாண்டவம்.
தாண்டவம், அதாவது அவர் ஆடுற நடனத்தை தாண்டவம்னு சொல்லுவாங்க. அந்த தாண்டவத்துல நாலு வகை இருக்கு, என்னென்ன தெரியுமா?
என்னென்ன?
இத வந்து நான் இன்னும் ஒரு இந்த கதையுடைய முடிவுல சொல்றேன், இந்த நாலு வகைகளை பத்தி. இப்போ அவர் ஏன் நடனம் ஆடுறாருன்னு ஒரு கேள்வி கேட்ட இல்லையா, அந்த கேள்விக்கான விடை சொல்றேன். அதாவது இறைவன் ஏன் நடனம் ஆடுறாருன்னா, நம்ம பொதுவாவே ஒரு முத்தொழில்கள் சொல்லுவாங்க, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற மூன்று தொழில இறைவன் வந்து நமக்காக செய்யறாரு. அது எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீ தக்காளி செடி வளர்க்கணும்னு நீ ஆசைப்படுற, அப்ப முதல்ல விதை போடுற, மண்ணுக்குள்ளார என்ன பண்ற? விதை போடுற. அதுக்கு பேர் என்னன்னா படைத்தல், அதாவது முத முதல்ல ஒரு செயல் செய்யற, அதை வளர்க்கறதுக்காக மண்ணுக்குள்ள விதை போடுற, அது செடியா முளைக்குது, ஒரு சின்ன செடி வந்துருச்சு. இப்போ உருவாக்கிட்ட, கிரியேஷன், இதுதான் படைத்தல். அடுத்தது அந்த செடி ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா, அந்த செடிய ஆடு மாடெல்லாம் கடிச்சிடாமலோ இல்ல வேற யாரும் அதை புடுங்கிடாம இருக்கிறதுக்காக என்ன செய்வ?
நானு சின்னசா ஒரு முள்வேலி போடுவேன்.
வெரி குட். அப்ப அந்த முள்வேலி போடுற, அதுக்கு பேர் என்னது?
காத்தல்.
கரெக்ட், அதுக்கு பேர் தான் காத்தல். அடுத்தது என்ன செய்யறோம், அந்த முள்வேலி போட்ட உடனே அது என்ன கிடைக்கு, அது என்ன தருது நமக்கு அதுல இருந்து?
தக்காளி.
தக்காளி பழங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த பழத்தை என்ன செய்யறோம், பறிச்சு நம்ம உபயோகப்படுத்துறோம். இப்படியே எவ்வளவு நாள் அது இருக்கும்? கொஞ்ச காலத்துக்கு தானே இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது?
வாடிடுது.
வாடி போயிடுது. என்னதான் நம்ம உரம் போட்டாலும், என்னதான் அதை பாதுகாத்தாலும், தண்ணீர் விட்டாலும், அது என்ன ஆகும், அது அதுக்கு மேல பழம் தராது, அவ்வளவுதான். அந்த செடி வந்து அழிஞ்சிடும், ஒண்ணும் இல்லாம வதங்கி வாடி கொஞ்ச நாள்ல காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், அதை பிடுங்கி போட்டுட்டு நம்ம புதுசா ஒரு விதை போட வேண்டியதா இருக்கும். இதுதான் இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்படி நடக்கிற அந்த நிகழ்வுக்கு பேர் வந்து அழித்தல். திருப்பி நம்ம புதுசா செடி வைக்கிறோம், அதே அந்த தக்காளி செடி வந்து எதுவுமே ஆகாம அழியாம அப்படியே இருந்தா அடுத்தது என்னவாகும், வேற செடி நட முடியுமா நம்மளால அந்த இடத்துல? பண்ணவே முடியாது. அப்ப அழித்தல்ங்கிறதும் வேணும் இந்த உலகத்துக்கு. இந்த முத்தொழில்கள் வந்து சிறப்பா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இறைவனுடைய இந்த நடனம் தேவையாம்.
நடனமா?
ஆமா. இப்போ இந்த படைக்கிறதுக்கும் காக்கறதுக்கும் இறைவன் யார தெரியுமா அப்பாயின்ட் பண்ணிருக்காரு?
யாரு?
படைக்கிறதுக்கு பிரம்மாவையும் காத்தல் தொழில் செய்யறதுக்கு விஷ்ணுவையும் இறைவன் வந்து நியமிச்சிருக்காரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டா செய்யறாங்க. ஆனா அழிக்கிற தொழில செய்யறதுக்கு யார இறைவன் நியமிச்சிருக்காரு தெரியுமா?
யமன்
செய்யறாரு. ஆனா அவர் வந்து ஒரு வேலையாள் தான். ஆனா அந்த தொழில யார் கையில வச்சிருக்கான்னா நம்ம சிவபெருமான் தான். அப்ப இந்த வந்து சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா, ஏன் இந்த டெலிட் பட்டன் மட்டும் அவர் வச்சிருக்காரு அப்படின்னா, அழித்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். யார் ஒருத்தருக்கு அழிக்கும் ஆற்றல் இருக்குதோ அவராலதான் படைக்கவும் முடியும் காக்கவும் முடியும் இல்லையா? அதனால முக்கியமான வேலையை சிவபெருமான் எதுக்கு வச்சிருக்காரு?
அழித்தல்.
அழித்தல்ங்கிற வேலையை தானே செய்யறாரு. அப்ப இந்த மாதிரி மூன்று வேலைகளை செய்யறாரு. அப்படி செய்யற போது அவருடைய நடனத்துல இருந்து வெளிப்படுற சக்தி இருக்குல்ல, இப்ப பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அந்த படைத்தல் தொழில் செய்தாலும் காத்தல் தொழில் செய்தாலும் அவருடைய சிவபெருமானுடைய நடனத்துல இருந்து வெளிப்படுற அந்த ஆற்றல் இருக்கு. இத செய்யறதுக்கு இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் தன்னுடைய தொழில்களை தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும், ஒரு லைஃப் சோர்ஸ் வேணும், ஒரு ஆதாரம் வேணும், மூலம் வேணும். அப்படி வேணும்னா அது யார்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா, நம்ம சிவபெருமானுடைய நடனத்தின் மூலமா தான் அந்த ஆதாரம் கிடைக்குதான். அதாவது பெருமான் நடனம் ஆடும்போது ஒரு அபரிமிதமான ஆற்றல் வந்து வெளிப்படுது. அந்த ஆற்றல் தான் அண்ட சராசரங்களையுமே இயங்க வைக்குது. அப்ப இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு அணுலையும், இந்த உலகமே என்ன ஆயிருக்கு, முதல்ல அணுகள் அணுக்களாலதான் ஆயிருக்கு. ஒவ்வொரு அணுக்களும் சேர்ந்துதான் ஒரு உயிரினங்களா வெளிவருது. அப்போ ஒவ்வொரு அணுலையும் என்ன இருக்குது, அணுவுக்குள்ளயும் ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜிக்கு காரணம் சிவபெருமான் தான். சரியா? சரி, இப்ப இதையே நான் இன்னொரு வாட்டி புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. இப்ப நம்ம மறுபடியும் இந்த தக்காளி செடிக்கே வருவோம். இப்ப தக்காளி செடி வந்து எப்படி நமக்கு தக்காளிங்களை எல்லாம் தருது, எப்படி நமக்கு தருது? நாம வந்து அதோட வேர்ல தண்ணீர் விடுறோம். அப்ப வேர்ல இருக்க தண்ணியா அது உரியுது. அது உறிஞ்சி இலைகள் வழியா அதோட ஸ்டெம்ஸ், அந்த தண்டு இருக்கு இல்லையா, அது வழியா அது இலைகளுக்கெல்லாம் கொண்டுட்டு போகுது. அடுத்தது சூரிய வெளிச்சத்தையும் அது உள்வாங்குது இல்லையா. அதெல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சு எப்படி வளர ஆரம்பிக்குது, அதோட இலைகள் வந்து மேல் நோக்கியும் வேர் வந்து கீழ் நோக்கியும் இந்த மாதிரி எல்லாம் அது தானாவே வளருது. அப்போ ஒரு சாதாரண ஒரு செடிக்கு என்ன என்ன இருக்கு, எப்படி எங்க வளரணும், கீழ் நோக்கி வளரணுமா, எது மேல் நோக்கி வளரணும், இப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா, அத கொடுக்கறது யாருன்னா, அது கூட யாரு கொடுக்கறா, நம்மளுடைய இறைவன் தான் கொடுக்கறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு அணுக்குள்ளும் இருக்கிறது இறைவனுடைய ஆற்றல் தான். இத இப்ப சயின்டிபிக்கா கூட ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆமா, எங்கன்னா ஜெனீவால இருக்கிற நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த நியூக்ளியர் இந்த அணுக்களை பத்தி ஆராய்ச்சி செய்யறாங்க. அந்த ஆராய்ச்சி சென்டர்ல கூட யாருடைய போட்டோ வச்சிருக்காங்க தெரியுமா? நம்மளோட தில்லை நடராஜர் பெருமானுடைய உருவ சிலையை வந்து அங்க வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மினிட்லயும் இந்த அணுக்கள் வந்து உள்ள அசைஞ்சிட்டே இருக்கான். அந்த அசைவு எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய நடராஜருடைய மூமெண்ட் மாதிரியே அதுவும் இருக்கான். நடராஜர் ஆடுற மூமெண்ட்டுக்கு ஒத்து இருக்கா அதுன்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஆட்டம்ல இருக்க ஒவ்வொரு விதமான பேட்டர்ன்ல தான் மூவ் ஆகுது எல்லாமே. வந்து நம்ம நடராஜர் எந்த முறையில நடனம் ஆடுவாரோ அதே பேட்டர்ன்ல மூவ் ஆகுற மாதிரி இருக்கான். அத பார்த்தா நடராஜருடைய நடனத்துக்கு ஈடா இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதத்தான் ஆனா இவங்க இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்க இந்த விஷயத்த நம்மளுடைய முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம ரிஷிகள் மகான்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த உலக இயக்கத்துக்கு காரணம், இந்த உலகத்திற்கு தேவையான சக்தி எங்கிருந்து கிடைக்குது?
சிவபெருமான் இருந்து.
அவருடைய நடனத்தின் மூலமா தான் நமக்கு கிடைக்குது, பெருமானுடைய நடனத்தின் மூலமா. அப்ப அவர் தொடர்ந்து நடனம் ஆடுறது யாருக்காக ஆடுறாரு? இந்த உலகத்துக்காகவும் உலகத்துல இருக்க உயிர்களான நமக்காகவும் தான் அவர் தன்னுடைய நடனத்தை ஆடுறாரு. இப்ப அவருடைய நடனத்துல நாலு வகைகள் இருக்கு சொன்னா, அந்த வகைகளை பத்தி சொல்றேன். அதுல சந்தியா தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம், ருத்ர தாண்டவம், சம்ஹார தாண்டவம்னு காலத்துக்கு ஏற்றாற் போல, அந்தந்த காலத்துக்கு ஏற்றாற் போல பெருமான் நான்கு விதமான நடனத்தை ஆடுறாரு. இப்போ சந்தியா தாண்டவம் அப்படின்னா, சந்தியா காலம் அப்படின்னா மாலை நேரம்னு சொல்லுவாங்க. அதாவது மாலை நேரத்துல அவர் ஆடுற நடனத்துக்கு பேரு சந்தியா நடனம், சந்தியா தாண்டவம்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு யாம பொழுதுதான் நடனம் செய்யறாரா, அந்த நடனம் செய்யற காலம் தான் நமக்கு பிரதோஷ காலமாவும் நாம இப்ப கொண்டாடி வரோம். அந்த சந்தியா காலத்துல இறைவனை நாம பிரார்த்தனை செய்யற போது, இந்த கோலத்தை நாம எண்ணி பிரார்த்தனை செய்யறவங்க அவங்களுடைய பாவங்கள்லாம் தொலைஞ்சு புதிய நல்ல வாழ்வினை வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய ஆகமங்கள்ல. அடுத்தது அது இல்லாம இந்த ஊர்த்துவ தாண்டவம் சொன்னேன் இல்லையா, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஊர்த்துவ தாண்டவம் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா, காளி தேவியோட செருக்கு. செருக்குன்னு காளி ஒரு முறை அகங்காரத்தோட ஆடினாலாம், அந்த ஆட்டத்தை அடக்கிற பொருட்டு சிவபெருமான் ஆடிய ஆட்டத்துக்கு பேர் தான் வந்து ஊர்த்துவ தாண்டவம். காளியோட செருக்கை அடக்க வேண்டி சிவபெருமான் இடது பாதத்தில், அவருடைய இடது கால் இருக்கு இல்லையா பாதம், அதை உயர்த்தி காதளவாக வந்து படுமாறு ஆடிய நடனம் தான் ஊர்த்துவ தாண்டவ வடிவமா. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, அது வந்து காளிகா தாண்டவ மூர்த்தின்னு சொல்றாங்க. இது எந்த இடத்துல ஆடப்பட்டிருக்குன்னா, திருவாலங்காடுன்னு ஒரு இடம், அங்கதான் இறைவன் இத வந்து ஆடி காமிக்கிறாரு. சிவபெருமான்கிட்ட ஒரு அம்மையார் சொல்லியிருக்காங்க, அரவாணி ஆடும் போது நின் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. அவங்க யார் தெரியுமா?
பாத்திருக்கேனே, காரைக்காலம்பியார்.
ரொம்ப சரியா சொல்லிட்ட, அவங்கதான் அவங்க சிவபெருமான திருவாலங்காட்டுல அவருடைய நடனத்தை பாக்குறதுக்காக வேண்டினாங்க. அப்ப அங்க அம்மையாருக்கு கொடுத்த காட்சி இந்த ஊர்த்துவ தாண்டவம். அத பத்தி அவருடைய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம்ங்கிற ஒரு நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி கவியா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே, ரொம்ப சிறப்பா சொல்லிட்ட. அது இல்லாம அடுத்தது ருத்ர தாண்டவம், சம்ஹார தாண்டவம்னு ரெண்டு இருக்கு. இப்ப ருத்ர தாண்டவம்னா ருத்ரம்னா கோபம், பெருமான் வந்து கோபத்துல ஆடினால ருத்ர தாண்டவம்னும், அழிவு சமயத்துல ஆடினது அதாவது ஊழி காலத்துல ஆடினது வந்து சம்ஹார தாண்டவம்னு சொல்றாங்க. இப்ப இது மாதிரி நாலு வகை தாண்டவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்ப பெருமான் இடைவிடாம நடனம் ஆடுறதுனாலதான் இந்த அண்ட சராசரங்களும் தொடர்ந்து இயங்குது. பெருமான் தொடர்ந்து யாருக்காக நடனம் ஆடினார்னு இப்ப சொன்னோம், நமக்காக தான் இல்லையா. அதனால நடராஜர் சிலையில பெருமானை சுற்றி ஒரு சக்கரம் இருக்கு தெரியுமா? அந்த சக்கரத்துக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா?
சக்கரத்துக்கு என்ன அர்த்தமா?
சரி நானே சொல்றேன். அதாவது ஒரு நெருப்பான், அதாவது அதுல சின்னதா அந்த சக்கரத்தை பாரு, சுத்தி சின்ன சின்னதா பூ மாதிரி இருக்கும். அந்த பூக்கள் வந்து நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்களும் பெருமானுக்கு வந்து அழகா அந்த பூக்கள் மாதிரி வடிவுல வந்திருக்கு. அடுத்தது அவரோட நடனத்துல இருக்க, நடனம் ஆடும்போது இருக்கிற உஷ்ணத்துல இருந்து ஒரு நெருப்பு பொறி அவரை ஒரு வட்டமா சுற்றி இருக்குமா, அந்த நெருப்பு தான் அந்த சர்க்கிள். நெருப்புனால என்ன அர்த்தம்? எனர்ஜி. இப்ப நம்ம வீட்ல வந்து நெருப்பு இருக்கு, நெருப்ப வந்து என்ன செய்யலாம்?
நம்ம சாப்பாடு சாப்பிடறதுக்கு,
சமைக்கிறதுக்கு அதை பயன்படுத்துறோம், அதானே எனர்ஜி, அது வந்து சக்தி. அப்ப அது மாதிரி பெருமானை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நெருப்பு தான் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அந்த எனர்ஜி தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு லைஃப் சோர்ஸா இருக்கு, வாழ்க்கையினுடைய ஆமா அடிப்படை ஆதாரமா, ஆமா ஆதாரமா இருக்கு. இப்ப புரியுதா அவரை நாம ஏன் நடராஜர்னு அழைக்கிறோன்னு?
புரியுதுமா.
அப்ப இனிமே நடராஜர்னா என்ன அர்த்தம்னு கேட்டா என்ன சொல்லுவ?
நடனம் ஆடுறவரு.
அந்த நடனத்துக்கான காரணம் என்ன?
அந்த நடனத்துக்காக காரணம் நம்மளுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும்.
நல்ல சொல்லு, ரொம்ப சரியா சொன்ன, பயப்படாம தெளிவா சொல்லு சரியா. இப்ப இதோட அர்த்தம் புரிஞ்சிச்சு இல்லையா?
புரிஞ்சிச்சு.
சரி அடுத்த கதைக்கு போலாமா?
போலாமே.